ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 8 பதம் 36. ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை குறிக்கக்கூடியது. ஸ்ரீமத் பாகவதத்தின் சாராம்சம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது ஸ்கந்தம். இருந்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தம் மிக மிக சுவையானது. மொத்த ஸ்ரீமத் பாகவதமே சுவையானது. மிக முக்கியமாக முதல் ஸ்கந்தம் மிக மிக சுவையானது. ஸ்ரீல பிரபாதர் மிக முயற்சி எடுத்து அமெரிக்கா செல்வதற்கு முன்பே அவர் நம்முடைய பாரத திருநாட்டில் பிருந்தாவனத்தில் வைத்து மொழிபெயர்த்தது அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று. படித்து சுவையை அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதையும் மிக முக்கியமாக நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள் ஸ்ரீமத் பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் இருக்குது. மிக புகழ்பெற்ற பிரார்த்தனைகள். பக்தர்கள் ஸ்ரீல பிரபாதரை விருப்பப்படி இதை இதனுடைய எல்லா ஸ்லோகங்களையும் படித்து மனப்பாடம் செய்து அதனுடைய கருத்துக்களை பொருளுரைகளை நம்முடைய இதயத்தில் படிக்க வேண்டும் என்பது ஸ்ரீல பிரபாதரை விருப்பம். ஸ்ரீல பிரபாதரை டேப் மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீல பிரபாதரை குரல் அனைத்துமே வந்து பதிவு செய்யப்பட்டது. அதில் ஸ்ரீல பிரபாதர் இந்த குந்திமரானுடைய பிரார்த்தனைகள் உள்ள எல்லா விதமான ஸ்லோகங்களையும் தானே பாடியிருக்கிறார். விருப்பமுள்ள பக்தர்கள் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு குந்தி மகாராணியுடைய பிரார்த்தனைகள் 36வது ஸ்லோகம். இது மிக புகழ்பெற்ற ஸ்லோகம். சிருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷணா சுமரந்தி நந்தந்தி தபேஹிதம் ஜனா தயேவ பஷ்யந்தி அசிரேன தாவகம் பவ பிரவோக பரமம் பராபுஜம். சிருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷணா சுமரந்தி நந்தந்தி தபேஹிதம் ஜனா த ஏவ பஷ்யந்தி அசிரேன தாபகம் பவ பிரவோக பரமம் பதாம்புஜம். கிருஷ்ணா, உங்களுடைய தெய்வீகமான செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டு பாடி அனைத்தும் அதை திரும்பவும் சொல்பவர்கள் அனைவரும் அல்லது மற்றவர்களை அவ்வாறு செய்வதில் ஆனந்தமடைபவர்கள் அனைவரும் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை விரைவில் காண முடியும். அந்த பாதங்கள் மட்டுமே தொடர்ந்து பிரவி சக்கரத்தை நிறுத்தக்கூடிய வல்லமையுடைய ஒன்றாகும். பொருளுரை: பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை தற்பொழுது நம்முடைய நிபந்தனைக்கு உட்பட்ட பார்வையால் காண முடியாது. அவரை காண விரும்பும் ஒருவர் தற்பொழுதுள்ள அவருடைய பௌதிகமான பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பூரண இறைவு பிரேமையை விருத்தி செய்து கொள்வதன் வாயிலாக இந்த பார்வையை மாற்றிக்கொள்ள முடியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக பூமியில் அவதரித்த பொழுது அவர்தான் பரமபுருஷ பகவான் என்று அனைவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ராவணன், ஹிரண்யகசிபு, கம்சன், ஜராசந்தன் மற்றும் சிசுபாலன் போன்ற பௌதிகவாதிகள் மிதமெஞ்சிய பௌதிகமான செல்வங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களால் பகவானுடைய மதிப்பை சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பகவான் நம் கண்ணெதிரே இருந்தாலும் தேவையான பார்வை இல்லாததால் அவரை நம்மால் காண இயலாது. தேவைப்படும் இந்த தகுதியானது சரியான வேத நூல்களில் பகவானை பற்றி கேட்பதன் மூலமாக துவங்கும் பக்தி துண்டு முறையினால் மட்டுமே விருத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒன்றாகும். பொதுமக்கள் பொதுவாக கேட்டு படித்து திரும்பவும் கூறப்படும் பிரபலமான நூல்களில் பகவத்கீதையும் ஒன்றாகும். ஆனால் கேட்பது முதலான இத்தகைய முறைகளால் பக்தி துண்டு செய்யப்பட்ட பொழுதிலும் அவ்வாறு செய்பவரனால் பகவானை நேருக்கு நேராக காண முடியவில்லை என்பதை நான் அனுபவத்தில் காண்கின்றோம். காரணம் என்னவென்றால், முதல் முறையான சிரவணம் மிக முக்கியமானதாக கேட்பது சரியான அதிகாரியிடமிருந்து கேட்கப்படுவதாக இருக்குமானால் அது மிக விரைவாக செயல்படும். மக்கள் பொதுவாக அங்கீகரிக்கப்படாதவர்களிடமிருந்துதான் கேட்கின்றார்கள். அங்கீகரிக்கப்படாத இத்தகைய நபர்கள் பௌதிக கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பக்தி தொண்டின் கொள்கைகளை பின்பற்றாதன் காரணமாக அவர்களிடம் கேட்பது நேரத்தை வீணாக்குவதான ஒரு செயலாகும். சில சமயங்களில் அவர்கள் சொந்த நோக்கங்களுக்காக பொருந்தாத வகையில் சாஸ்திரங்களையும் பகவானுடைய லீலைகளையும் திருத்திக் கூறுகின்றார்கள். பகவானுக்கு செய்யப்படும் தெய்வீக தொண்டுகள் வெவ்வேறவையான ஆகும். அவற்றில் ஒவ்வொன்றும் மிக முக்கியமாக பலனை கொடுக்கக்கூடியதாகும். ஆனால் செபிசாய்த்து கேட்கும் முறை பூர்ணமானதாக இருக்க வேண்டும். பாகவதத்தில் உள்ள பகவானின் செயல்கள் பாண்டவர்களுடன் அவர்கள் மேற்கொண்ட விவகாரங்களிலிருந்து துவங்குகின்றன. அசுரர்களுடனும் மற்றவர்களுடனும் பகவான் மேற்கொண்ட பல லீலைகள் கூட உள்ளன. மேலும் அவருடைய மாதிரிய பக்தரான கோபியருடனும் துவாரகையில் அவர்கள் மனைவியருடன் அவர் மேற்கொண்ட தெய்வீகமான விவகாரங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது காண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளன. பகவான் பரிபூர்ணவர் என்பவன் காரணமாக அவரது ஒவ்வொரு விவகாரங்களிலும் தெய்வீகத்தன்மையில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் சில சமயங்களில் தவறான முறையில் பாகவதத்தை கேட்பவர்கள் கோபிகளான பகவானின் விவகாரங்களை பற்றி கேட்பதில் மட்டும் அதிகமான ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இத்தகைய ஆர்வம் கேட்பவரின் காம உணர்வுகளை சுட்டி காமிக்கின்றது. எனவே பகவான் விவகாரங்களை பற்றி பேசும் தகுதியுள்ள பேச்சாளர் ஒருவர் இத்தகைய பேச்சுக்களை ஒருபொழுதும் கேட்க மாட்டார். ஸ்ரீமத் பாகவதத்திலோ அல்லது பிற சாஸ்திரங்களிலோ உள்ள பகவானின் லீலைகளை பற்றி ஒருவர் முதல் தூக்கத்திலேயே கேட்கும்போது முதலிலிருந்தே கேட்டு அறிய முயற்சி செய்ய வேண்டும். பகவானை பற்றியோ அவரது பக்தர்களை பற்றியோ அல்லது அவருடன் சண்டை செய்பவர்களை பற்றியோ கேட்பது ஆன்மீக வாழ்விற்கு உதவி செய்வதாகும். வேதங்கள் புராணங்கள் போன்றவை அனைத்தும் பகவானுடைய நம்முடைய மறந்த உறவை புதுப்பிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவை என்று கூறப்படுகின்றது. இந்த எல்லா சாஸ்திரங்களையும் கேட்டறிவது மிக மிக முக்கியமான காரியமாகும் பக்தி பார்வையில் பக்தி பாதையில். ஓமஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன சலாகையா சத்புரமிருதம் ஏன தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. பகவானுடைய தாமரை பாதங்கள் மிக மிக அழகானவை. பௌதீக உலகத்தில் மிக மிக அழகான வஸ்துக்கள் இரண்டு பொதுவாக உதாரணம் காமிக்கப்படக்கூடியவை. ஒன்று முழு நிலவு சந்திரன், மற்றொன்று தாமரை. இந்த பௌதீக உலகத்திலேயே மிக மிக அழகான பொருட்கள் இந்த இரண்டும். இதில் பகவானுடைய பாதார விந்தங்கள் தாமரை மலருக்கு ஒப்பாக கருதப்படுகின்றது. நமோ பங்கஜநாபாய நமோ பங்கஜமாலினே நமோ பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரகே. இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இதே குந்தி மகாராணுடைய பிரார்த்தனையில் உள்ள மற்றொரு ஸ்லோகம். குந்தி மகாராணி பகவானுடைய தாமரை பாதங்களை தாமரை மலர்களுக்கு அழகாக ஒப்பிடுகின்றார். தாமரை மலர்களைப் போல பகவானுடைய பாதங்கள் பிஞ்சு பாதங்களாக மென்மையாக இருக்கின்றன, மிக அழகாக இருக்கின்றன. மற்றொன்று பகவானுடைய கண்கள் நேத்திரங்கள் தாமரையைப் போன்று அழகானவை. தாமரையிலும் செந்தாமரையைப் போன்று அழகானவை. அதான் பகவானுடைய மற்றொரு பெயர் தமிழில் செந்தாமரை கண்ணன். சமஸ்கிருத மொழியில் புண்டரிகாட்சன், அக்ஷம் என்றால் விழிகள், நேத்திரங்கள், கண்கள். பகவானுடைய கண்கள் தாமரை மலர் போன்று மிக மிக அழகானவை. செந்தாமரை கண்ணன் புண்டரிகாட்சன். அதுபோல பகவானுடைய திருமுக மண்டலம் பூர்ண சந்திரனுக்கு ஒப்பாக கருதப்படுகின்றது. பூர்ணச்சந்திரனை போல குளுமையானதும் பக்தர்களுடைய உள்ளங்களில் சாந்தத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணக்கூடியது பகவானுடைய திருமுக தரிசனம். இதுபோன்ற அழகான அங்கங்களையுடைய பக்தர்களுடைய இதயங்களில் ஆன்மீக ஆனந்தத்தையும் சக்தியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடிய பகவானுடைய தரிசனத்தை காண்பதற்கு கண்டிப்பாக எல்லா நபர்களுக்குமே ஆர்வம் இருக்கும். மிருகங்களை தவிர சாதாரணமான நபர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய உண்மையான தந்தையான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்ப்பதற்கு கண்டிப்பாக ஆர்வம் உண்டு. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான அழகான வஸ்துக்கள் பொருட்கள் இருக்கின்றன. பௌதிகமான கண்ணோட்டத்தில் கூட உலகத்தில் எத்தனையோ அழகான வஸ்துக்கள் இருக்கு. அழகான மலைகள், இயற்கை காட்சிகள், ஓடக்கூடிய நதிகள், அழகான வனங்கள், ஸ்திரீகளுடைய அழகு அல்லது ஆண்களுடைய அழகு, மானுடைய அழகு, பறவைகளுடைய நளினம் அழகு. உலகத்தில் உள்ள இந்த எல்லா விதமான அழகான விஷயங்களுமே நளினமான விஷயங்களுமே மனதிற்கும் புத்திக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எங்கிருந்து வந்தது? ஜன்மாதி அஷ்யதக இந்த பகவான்றது வந்தது. பகவான்றது நம்ம வரக்கூடிய அந்த பகவான்ட வந்து உற்பத்தியான தோன்றிய இந்த பிரபஞ்சத்திலேயே இது போன்ற அழகான தோற்றங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்லா விதமான அழகிற்கும் ஆதாரமான மூலமான பகவான் எந்த அளவுக்கு அழகுள்ளவராக வந்திருப்பார். எவ்வளவு அழகுள்ளவராக இருப்பார். துரதிருஷ்டம், நமக்கு அவருடைய அழகை அனுபவிப்பதுல அனுபவம் இல்லை. இந்த காலத்தில் பகவானுடைய அழகை பார்த்து ரசிக்கிறதுல நமக்கு அனுபவம் இல்லை. அதான் பக்தியில, பக்தி அங்கத்துல ஒரு விதி என்னவென்றால், ஐந்து முக்கியமான அங்கங்கள்ல ஒரு விதி என்னவென்றால், ஆலயத்திற்கு அருகில் நாம் வசிக்க வேண்டும். பகவான் விஷ்ணுடைய ஆலயத்திற்கு அருகில் வசிக்க வேண்டும். எதற்காக? தினசரி பகவானுடைய தரிசனத்தை அடைந்து, தரிசனத்தை பார்த்து, அவருடைய அழகை ரசித்து அனுபவிக்கக்கூடிய நபராக நம்ம வந்து மாற வேண்டும். அந்த பகவானுடைய தரிசனத்தை நாம் பார்த்து அழகை ரசிக்க ரசிக்க அதில் சுவை ஏற்பட ஏற்பட பகவானுடைய அழகுல உள்ள சுவை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சுவை. அதற்கூட பகவானுடைய அழகுடைய மகிமை ரகசியம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பித்த பிறகு பகவானுடைய அழகை நம்ம ஓரளவுக்கு நமக்கு அனுபவித்த பின்பு, இந்த அளவுக்கு அழகுள்ள ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவானை வந்து காண்பது என்பது பக்தர்களுடைய லட்சியம். அதை காண்பதற்கு நம்முடைய மனது துடிக்கும், உள்ளம் துடிக்கும், பகவானை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். மாயில வசப்பட்டதன் காரணமாக நமக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்ம மாயிலிருந்து விடுபட்ட பின்பு பகவானை காண்பதற்கு நமக்கு கண்டிப்பாக ஆர்வம் வரும். ஒரு காரணம் பகவானுடைய அழகை பார்த்து ரசிப்பதற்காக, அது மட்டும் காரணம் அல்ல, பலவிதமான காரணங்களுக்காக. காரணம், உலகத்தில் இந்த ஜீவனானவன் கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல விதவிதமான கஷ்ட நஷ்டங்கள்ல துவண்டு அப்படி கஷ்டப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார், துவழ்கிறார். கஷ்டத்தை அவரால் தாங்க முடியல. இந்த எல்லா விதமான கஷ்டங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும், இதுவரைக்கும் பௌதீக உலகத்தில் இந்த ஜீவன் அடைந்த எல்லா விதமான துன்பங்களுக்கும் அந்த ஒரு நல்ல நாள்ல முடிவு கிடைக்க போகுது. எனக்கு கிடைக்க போகுது, பகவான் நமக்கு தரிசனத்தை கொடுத்து தன்னுடைய தாமரை திருக்கரங்களால் நம்முடைய தலையை தொட்டு ஆசீர்வாதம் அளித்து, இன்று முதல் நீ மாயின் பிடியிலிருந்து முழுமையான முறையிலிருந்து விடுபட்டவன் என்று நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நேரத்தில், கருணையை கொடுக்கக்கூடிய நேரத்தில், பவ பிரபோக பரமம் பதாமுஜம், இந்த மொத்த பௌதிக சம்பந்தமே நமக்கு முடிய போகுது. அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் வரணுமா வரண்டாமா? எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு அப்படி ஒரு நாள் வரணும் சொல்லி? ஹரே கிருஷ்ணன், எனக்கு இருக்குது. நான் வெயில் தாங்க முடியல, மழை வந்தா மழையும் தாங்க முடியல, குளிர் வந்தா குளிரையும் தாங்க முடியல. பகவான் அப்படி உலகத்தை படுத்திருக்கிறார், எது வந்தாலும் துன்பமாத்தாரு. அந்த நாள் கண்டிப்பாக மனிதனுடைய ஜீவனுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அந்த நாளுக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு பக்தி செய்யறோம். நம்ம ஒண்ணும் பைத்தியக்காரங்க இல்லை. திருல புரோபார்ட்ட அமெரிக்கால பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க, பக்தி செய்தால் இன்பம் அடையலாம் நீங்க சொல்றீங்க, ஆனா நாங்க பாக்குறோம், நாங்க கஷ்டப்படுறோம், நீங்களும் கஷ்டப்படுறீங்க, கொஞ்சம் வேற விதமா இருக்கலாம். நாங்க எங்கள்கிட்ட பாஸ்ட திட்டு வாங்குறோம், நீங்க உங்க சிக்ஸா குருட்ட திட்டு வாங்குறீங்க. அப்படி செய்யுங்கிறார், இப்படி செய்யுங்கிறார், உட்காருங்கிறார், எந்திங்கிறார், ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறார். நாங்க காலையிலே 4 மணிக்கே எந்திரிச்சு வேலைக்கு போக வேண்டியிருக்கு, டிரைவர் காலையிலே 2 மணிக்கே எந்திரிச்சு வண்டியை ஓட்ட வேண்டியிருக்கு. எல்லாரும் ட்ரெயின்ல உறங்கிட்டு இருக்கிறான், டிரைவர் மட்டும் முடிச்சு உட்காந்து வண்டியை ஓட்ட வேண்டியிருக்கு. அவர் முடிச்சிருக்கிறாரா உறங்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியாது, அது வேற ஒரு விஷயம். உலகத்துல இது மாதிரி நாங்களும் கஷ்டப்படுறோம், நாங்க பக்தர்களை பாக்குறோம், நீங்களும் கஷ்டப்படுறீங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஏகாதசி இன்றைக்கு விரதம் இருக்கிறீங்க, பேருந்து நிலையங்களில் புஸ்தக விநியோகம் செய்யறதுக்காக போறீங்க, கோயிலில் விதவிதமான சேவைகள் பண்றீங்க. இப்போ புரோபாட்டர் அமெரிக்காவில் பத்திரிகை நிருபர்கள் கேட்குறாங்க, நாங்கள் கஷ்டப்படுறோம், நீங்களும் கஷ்டப்பட தான் செய்றீங்க, வெளிப்படையான முறையில் பக்தி இன்பம் கொடுக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, சேண்ட் ஹரே கிருஷ்ணான், பி ஹாப்பி, எங்க ஏக்கத்தில் சென்ற எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னீங்க, நான் உள்ளுக்கு வந்தால் சேவை கொடுக்குறீங்க, கஷ்டப்படுறீங்க. இப்போ என்ன பலன் என்ன? புரோபாத் அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு மன உறுதியோடு அதுக்கு பதிலடிக்கிறார், எஸ் பட் ஆப்டர் டெத் வி கோ டு கிருஷ்ணா, மரணத்துக்கு பின்பு நாங்க கிருஷ்ணர்கிட்ட போகிறோம், அதுல சந்தேகமே இல்லை. பிரபுவா சொல்றார், we know the name of Krishna, we know the address of Krishna, we know the process of achieving Krishna. கிருஷ்ணனுடைய நாமம் எங்களுக்கு தெரியும், கிருஷ்ணனுடைய முகவரி எங்களுக்கு தெரியும், கிருஷ்ணனுடைய இதயத்தை எப்படி சந்தோஷப்படுத்துதுங்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். அந்த முறையை நாங்கள் பின்பற்றுறோம். பகவான் வாக்குறுதி கொடுக்கிறார், அப்படிப்பட்ட பக்தனை மரணத்துக்கு பின்னால நான் கண்டிப்பா என்கிட்ட கூட்டு போறேங்கிறார். இதுதான் வித்தியாசம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமையுடைய அந்த கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை நாங்கள் போய் அடைய போறோம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா நாங்கள் போகணும், அதுல சந்தேகமே இல்லை. சோ பௌதீகவாதிகள் நினைப்பதை போல பக்தர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல, முட்டாள்கள் அல்ல. இந்த உலகத்தில் பௌதிகவாதி எந்த விதமான விஷயங்களையெல்லாம் பெரிதாக கருதுகின்றானோ, அந்த பணத்தையும் அந்த அந்தஸ்தையும் அந்த சமூகத்தையும் துறந்து தன்னுடைய பொன்னான நேரத்தையும் சக்தியையும் தன்னுடைய கல்வியையும் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய தனத்தையும் பகவானுக்கு தியாகம் செய்யக்கூடிய பக்தர்கள் பௌதிகவாதிகளுடைய கண்ணோட்டத்தில் பைத்தியக்காரர்கள். சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு தெரியல. நம்மளுடைய ஜாதியில தான் பிறந்திருக்கிறான், மாமிசம் சாப்பிட மாட்டேங்கிறான், காரணம் இஸ்கான் போறானா? நம்முடைய ஜாதியில தான் பிறந்திருக்கிறான், கல்யாணத்துக்கு வர மாட்டேங்கிறான், இஸ்கான் பேர் தான். மனைவியை சரியா பார்க்க மாட்டேங்கிறான், குழந்தைகளை சரியா பார்க்க மாட்டேங்கிறான், ஞாயிறு வகுப்புனா அங்க பேர் தான். இஸ்கானுக்காக ரோட்ல போய் உழைக்கிறான், ஏன் வெக்கமா இருக்குது, நாமத்தை போட்டு நினைக்கிறான், குடிமி வச்சுட்டு மிருதங்கத்தோட கொட்டு தட்டிட்டு போறான் யா ரோட்ல, ஹரே கிருஷ்ணா சொல்லி மேல அடிக்கிறான், ரோட்ல நாமத்தை போட்டுக்கிறான், எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கான், கேவலமா இருக்கு ஏன் தம்பின்னு சொல்றது கேவன, டாக்டரையா நாமத்தை போட்டுக்கிறாயா? உலகம் கண்டிப்பாக பரிபாசனைகள் பேசக்கூடிய உலகம், ஆனா உண்மையில பைத்தியக்காரர்கள் அல்ல. கிருஷ்ணர் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். கிருஷ்ணர் நமக்கு சொல்றார், பக்தியாம் அபிஜானாதி யாவான சாஸ்மி தத்பதக, இந்த பக்தி பாதை மூலமாக நீ என்ன சந்தோஷப்படுத்துற, கண்டிப்பாக அந்த பக்தி பாதையில் நீ பக்குவம் பெறக்கூடிய நேரத்தில் என்னுடைய கருணையின் மூலமாக ஜன்ம கர்ம சமே திவ்யம் எவம் யோ வேத்தி தத்பதக தெக்பா தேகம் புனர்ஜென்ம நெய்திமா மிதிசோ அர்ஜுனர், கண்டிப்பாக நீ என்னை அடைவாய் அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுல சந்தேகமே இல்லை. இந்த நம்பிக்கையில நம்ம வந்து பக்தி பண்றோம். இந்த நம்பிக்கை அவ்வளவு எளிதா அந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு வராது. எப்பப்பா கிருஷ்ணரை யாருப்பா பார்த்தா, போய் உட்கார்ந்தவர் போய் பக்தி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க, கண்ணால பார்க்காத ஒரு நபருக்கு போய் ஓட்டு போடுறீங்களா? இருக்குது ரெண்டே தலைவர் தான் மாறி மாறி வராங்க, ஒண்ணு அம்மா வர்றாரு இல்ல அப்பா வர்றாரு. அம்மாவும் அப்பாவும் எத்தனை பேர் பார்த்தாங்க? பல நபர்களுக்கு தெரியாது, டிவியில பார்த்ததோட ஒண்ணு. எந்த நம்பிக்கையில ஓட்டு போடுற? இந்தியாவுடைய மக்கள் தொகை 80 கோடியோ 100 கோடியோ, அங்கேயும் ஏதாவது அப்பா மட்டும் வந்துட்டே இருக்கிறார். இந்த அப்பாக்களை யாரு பார்த்தது? ஒருத்தரும் பார்த்தது கிடையாது. இனி அது வேற விஷயம். இப்படிப்பட்ட பக்தி பாதை 9 விதமான அங்கங்கள் உடையதாக வந்திருக்கு. பக்தியில 9 அங்கங்கள் இருக்கு. 9 அங்கங்கள்னா 9 பிரிவுகள், 9 முறைகள் இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், பகவானை பற்றி கேட்பது, பகவானை பற்றி பேசுவது, பகவானை பற்றி பாடுவது, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணுஸ்மரணம், பகவானை பற்றி எப்பொழுதுமே அன்போடு நினைப்பது, சிந்தனை செய்வது, பகவானுக்காக சிந்தனை செய்வது, குருவிற்காக சிந்தனை செய்வது, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணுஸ்மரணம், பாத சேவனம், பகவானுடைய பாதார விந்தங்களுக்கோ பகவான் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பக்தி சேவையிலேயே சேவை செய்வது, அர்ச்சனம், பகவானை பூஜனை செய்வது, பூஜை செய்வது, ஆராதனை செய்வது, பஞ்சராத்திர விதை முறையுடையோ ஆகமவிதிகள் முறையுடையோ பூஜை செய்வது அல்லது அவருக்காக யாகங்கள் செய்வது, வந்தனம், பகவானை ஸ்துதி செய்வது, புகழ்வது, அடுத்து தாஸ்யம், பகவானுடைய சேவகனாகவே தன்னை எப்பொழுதும் கருதுவது, சக்கியம், யா பகவானை நம்முடைய நண்பனாக கருதி இந்த பௌதிக உலகத்தில் நண்பர்களுக்கு நம்ம என்ன காரியங்கள்லாம் செய்வோமோ அதுபோல பகவானுடைய சேவையில பகவானுக்கோ குருவுக்கோ எல்லா விதமான காரியங்களையும் செய்வது. அடுத்த ஆத்ம நிவேதனம், நம்முடைய செல்வம், நம்முடைய கல்வி, நம்முடைய அறிவு, நம்முடைய சக்தி, நம்மளுடைய வாழ்க்கை அனைத்தையுமே பகவானுக்காக வந்து தியாகம் செய்வது. இந்த மாதிரி ஒன்பது விதமான சேவைகள் இருக்கு. இதுதான் விஷ்ணு பக்தி. மக்கள் பக்தினா என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக இஸ்கானுக்கு வெளியில நம்முடைய பரம்பரை முறைப்படி பக்தியை கற்றுக்கொள்ளாத நபர்கள் பக்தினா பொதுவாக நினைக்கக்கூடிய முறை வேற ஒண்ணுமே கிடையாது. பக்தியா தேங்காய் வாங்கணும், பழம் வாங்கணும், அகர்பத்தியை வாங்கணும், சந்தனம் வாங்கணும், சூடம் வாங்கணும், அவ்வளவுதான். வாங்கி பிள்ளையார் முன்ன போகணும், வந்து முருகர் முன்ன போகணும், உடைக்கணும், நம்முடைய நட்சத்திரத்தை சொல்லணும், கோத்திரத்தை சொல்லணும், ஐயர் பேச ஆரம்பிப்பார், மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்பார், சொல்ல ஆரம்பிச்சு சங்கல்பம்னு கேட்பார். சங்கல்பம்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு இதை பூஜை பண்றதுல எண்ணம் என்ன, சங்கல்பம் பண்றது, உறுதி பண்றது, உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லி பூஜை பண்ற. ஐயர்கிட்ட எவ்வளவு நீள பட்டியல் கொடுக்கணுமோ அவ்வளவு நீள பட்டியல் கொடுத்துருவாரு. அவர் அசந்துருவார், அந்த பட்டியலை சொல்ல முடியாது. தனம் வேணும், வீடு வேணும், அடுத்து மனைவி வேணும், அடுத்து மக்கள் வேணும், பேரன் பேத்தி வேணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், பதவி வேணும், அவ்வளவு பட்டியலோட சொல்றதுதான். இவனுக்கு பக்தி இதுதான், வேற எதுவுமே கிடையாது. எல்லா பக்கமும் இதான் நடக்குது. இந்து மதத்தில் மட்டும் இல்ல, கிறிஸ்தவ சமயத்தில் இதான் நடக்குது, முஸ்லீம் சமயத்தில் இதான் நடக்குது. கிறிஸ்தவ சமயத்தில் போய் பிரார்த்தனை பண்ணும்போது அதுதான், எனக்கு கண்கள் மறுபடி திறந்துடணும், கண்ணை திறந்து டிவி பார்க்கறதுக்காக, கண்ணு இல்லாமலே இருந்திருக்கலாம், ரோட்டில் உள்ள போஸ்டர் பார்க்கும்போது தோணுது கண்ணு இல்லாமலே இருந்திருக்கலாம், சுத்தமாவது வாழலாம். கண்ணு வேணும், கால் வேணும், அமெரிக்காவுக்கு போகணும், அது ஐரோப்பாவிற்கு போகணும், இது பக்தி கிடையாது. இது உண்மையில தர்மமும் கிடையாது. மக்கள் இதை போய் பண்ற தர்மம் நினைக்கிறேன், நான் பக்தியோட இருக்கேன் அப்படியுமா, இது பக்தி கிடையாது. இது கைதவ தர்மா, இது உண்மையான தர்மம் கிடையாது, போலி தர்மம், சாயா தர்மம், இது வந்து ஒரு நிழல் போன்ற தர்மம். உண்மையான தர்மம் என்னவென்றால், உண்மையான பக்தி என்னவென்றால், கிருஷ்ணருடைய சந்தோஷத்திற்காக, விஷ்ணுடைய சந்தோஷத்திற்காக இந்த ஒன்பது விதமான முறைகளை விஷ்ணுவை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுவது. நம்முடைய சந்தோஷம் அங்க முன் உதாரணம் கிடையாது. இப்ப இந்த ஒன்பது விதமான அங்கங்கள் மூலமாக பகவானுடைய சந்தோஷத்துக்காக நம்ம வந்து பாடுபடுறோம். பகவானுடைய சந்தோஷத்தை நீ கொடுக்கும் போது அங்கதான் ரகசியமே இருக்கு. இந்த ரகசியத்தை ஜீவன் புரியாதவனா இருக்கிறான். மனிதன் என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவான் கிட்ட உன்னை பிடுங்கி அனுபவிப்பதன் மூலமாக சந்தோஷம் அடையலாம் நினைக்கிறான். ஆனா ரகசியம் அதல்ல, இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ரகசியம் அது கிடையாது, ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய ரகசியம் அது கிடையாது. அதற்கு மாறாக பகவானுக்கு நீ உன்னை கொடுத்து, பகவானுக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு உன் கையில இருந்து நீ கொண்டு வரல, உங்க அப்பன் வீட்டு சொத்து கிடையாது, பகவான் கொடுத்த பொருளை மீண்டும் பகவானுக்கு அன்போடு இந்த ஒன்பது விதமான முறைகள்ல கொடுத்து, பகவானும் கிருஷ்ணரும் கிருஷ்ணனுடைய தூதனான ஆன்மீக குருவும் சந்தோஷம் அடையும் போது உனக்கு தானாகவே வந்து இன்பம் கிடைக்க போகுது. அதுதான் பக்தியில் அனுபவிக்க வேண்டிய இன்பம். இதுக்கு இந்த ஒன்பது விதமான முறைகள் இருக்கு. சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த ஒன்பது விதமான முறைகள்ல மிக மிக முக்கியமான முறை குந்தி மகாராணி சொல்லக்கூடிய முறை, ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய முறை, கேட்பது சிரவணம், பகவானை பற்றி கேட்பது. காரணம், இந்த உலகத்தில் எல்லா விதமான விஷயங்களுமே கேட்பதன் மூலமாகத்தான் வந்து ஆரம்பிக்குது, சப்தத்தின் மூலமாகத்தான் ஆரம்பிக்குது. காரணம், கேட்பதன் மூலமாகத்தான் நம்ம விஷயங்கள் அனைத்தையுமே வந்து புரிந்து கொள்றோம். ஒரு உறங்கிக்கிட்டு இருக்க மனிதனை எழுப்பதற்கு முறை என்ன? நல்லா உறங்குறான், அவனை எப்படி எழுப்பணும்? தட்டி எழுப்பும்போது நம்ம வாயில சொல்லும் எந்திரி அப்படின்னு சத்தம் போடும். அதுபோல குழந்தை வந்து மூல விஷயங்களை, பல விஷயங்களை புரிந்துகிட்டுறான். எப்படி புரிஞ்சுக்கிட்டுறான்? அதான் தாய்மொழி மேல நமக்கு ரொம்ப பற்றுதல் இருக்கு. அது பேரே தாய்மொழி. காரணம் என்னன்னா, முதல் முதல நமக்கு வந்து அன்னை சொல்லிக் கொடுத்த மொழி. அதான் மனிதனுக்கு எல்லாருக்கும் தாய்மொழி பற்றி அதிகமா இருக்கு. இப்ப தாய் வந்து நமக்கு வந்து பல விஷயங்களை அவருடைய குரல் மூலமாக வந்து கற்றுக் கொடுக்குறான். இது அம்மா, இது அப்பா, சின்ன சின்ன பொருட்கள், பால் பதார்த்தங்கள், பழங்கள், பண்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இது நம்ம கேட்க ஆரம்பிக்கும், கேட்க ஆரம்பிச்சு நம்மள உணர்வுல அப்படியே நம்ம கலகுறோம். சோ அதுபோல கிருஷ்ணரை பற்றிய ஜீவனுக்கு, கிருஷ்ணனுக்கு பக்தி செய்வது இயல்பான குணம். அது ஒண்ணு தவிர ஒன்னும் பெரிய செயற்கையான ஒரு குணம் கிடையாது. தற்காலிகமான முறையில் அவர் மறைந்துட்டார். இந்த மறந்த விஷயத்தை மீண்டும் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் வேதங்கள் வந்தது. அதான் வேதங்கள் வந்து உண்மையில பெண்பால், ஆச்சாரியன் ஆண்பால், வேதங்கள் வந்து பெண்பால். இப்ப இந்த வேதங்கள் மூலமாக மீண்டும் எந்த பகவானை பத்தி நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமோ, நம்முடைய தந்தையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த தந்தையை பற்றிய விஷயம் நமக்கு மீண்டும் கற்றுக் கொடுக்கப்படுது. உபநிஷங்கள் மூலமாக, புராணங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அந்த வேதங்கள் வேணா வேதம் பெண்பாடு, இப்ப வேதங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது பகவானை பற்றி கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள், அவருடைய குணங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி பல விதமான விஷயங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்குது. பகவான்னா யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய பெயர் என்ன, அவருடைய நிறம் என்ன, அவர் எந்த விதமான குணங்கள் உடையவராக இருப்பார், தன்னுடைய பக்தர்கள் மேல எந்த அளவுக்கு ஒரு வாத்சல்யம் உடையவர், கருணை உள்ளவர், கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்கள் நமக்கு வந்து வேதங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுது. அதை நம்ம கேட்கிறோம், கேட்டு கேட்டு தெரிய ஆரம்பிக்கிறோம். அடுத்து அந்த வேதங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் மீண்டும் நமக்கு ஆச்சாரியர்கள் மூலமாக அந்த விஷயம் கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் பழைய காலங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வர்ணாசிரம முறையின்படி சூத்திரர்களை தவிர எல்லோருமே தங்களுடைய குழந்தைகளை சிறுவனாக மாறிய உடனே குருவுடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அது சத்திரியனா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் சரி, வைஷ்யனாக இருந்தாலும் சரி, இப்ப குருவுடைய ஆசிரமத்துக்கு போன அந்த குழந்தைக்கு உபநிசம், உபநிசம்னால என்ன அர்த்தம்னா உபனா குருவுடைய பக்கத்துல, இப்ப குருவுடைய அருகாமையிலிருந்து இந்த எல்லா விதமான விஷயங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. குழந்தை அங்கே எல்லா விதமான விஷயங்களையும் கற்றுக்கொள்ளதான், ஆன்மீகவாதியாக மாறுதான், ஒழுக்கம் உள்ளவனாக மாறுதான், பகவத் பக்தி உள்ளவனாக வந்து மாறுதான். இந்த கலியுகத்துல அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவுங்கிறதுனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்தை அந்த மாதிரி அமைச்சிருக்கிறார். தான் எந்த விதமான விஷயங்களெல்லாம் அவர் கூற வேண்டும், பேச வேண்டும் நினைச்சாரோ எல்லா விதமான விஷயங்களையும் ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறார். இந்த புஸ்தகங்களை நம்ம படிக்கும் போது நேரடியாக ஸ்ரீல பிரபுபாதரை நம்ம எப்படி கேட்கிறோமோ அது போலவே நம்ம வந்து உண்மையிலேயே வந்து பிரபுபாதரை கூட உறவு கொள்றோம். பிரபுபாதர் மூலமாக கிருஷ்ணரை பத்தி, குருவை பத்தி கேட்கிறோம், பகவானை பற்றி பேசுறோம். அது மட்டுமல்ல, இஸ்கான் இயக்கத்திலே அடிப்படையான கொள்கையே, அடிப்படையான பக்தி முறையே, இதுல 9 விதமான பக்தி முறை இருக்கு. இஸ்கான்ல எல்லா விதமான பக்தி முறையும் இருந்தா கூட நம்ம அதிகமான நேரம் வந்து இஸ்கான்ல பக்தர்களுக்கு நம்ம எந்த பக்தி முறையை கற்றுக் கொடுக்கிறோம்னா 2 முறை, சிரவணம் கீர்த்தனம். எப்பமாறு பாடுறது நம்ம பகவானை பற்றி, அல்லது பகவானை பற்றி வகுப்புகள். இந்த முறை வந்து உலகத்திலே எத்தனையோ ஆன்மீக இயக்கங்கள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் எத்தனையோ இந்து கோயில்கள் இருக்கு, விஷ்ணு கோயில்கள் இருக்கு, முருகன் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. அங்க முக்கியமா என்ன பக்தி முறை நடக்கு சொல்லுங்க பாக்கலாம். சிவன் கோயிலுக்கு போறாங்க, என்ன பக்தி முறை நடக்கும் முக்கியமா? அர்ச்சனா. 15 வருஷமா அங்க கோயிலுக்கு போயிருப்பான். சிவனுக்கு சங்கரன் எதுக்கு பேருங்கிறது தெரியாது அவனுக்கு. சிவனுடைய ருத்ரன் சிவனுக்கு ஒரு பேர், எதனால அவருடைய பேர் ருத்ரன் அப்படிங்கறது தெரியாது. சிவனுடைய ஒரு பேர் நடராஜர், எதனால அவருடைய பேர் நடராஜன்? நடனா எல்லாரும் ஆடுறான், சின்ன குட்டி பொண்ணு கூட ஆடுது, என்னால அவருடைய பேர் நடுறாங்க. காலை தூக்கிதான் குட்டி பொண்ணும் காலை தூக்கிதான். பிரளய நேரத்தில் அழிக்கக்கூடிய சக்தியை பகவான் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். அது வந்து ஆனந்த நடனம் கிடையாது, பிரளய நடனம். நடனத்திலே பல இருக்கு பார்க்கலாம். பிரளய நடனம்னா இப்போ டிஸ்கோ டான்ஸ் கிட்டத்தட்ட பிரளய நடனம் மாதிரி, ஒரு மென்மையான ஆட்டம் கிடையாது, ஒரு வல்லமையான ஆட்டம். பப்ஸ் அப்படின்னு இருக்குது, இப்போ பெங்களூர்ல இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தண்ணி அடிச்சு நடனம் ஆடுவாங்க, முக்கியமாக கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல உள்ள இளைஞர்களும் இளைஞர்களும். அங்குள்ள நடனம் ஒரு மென்மையான நடனம் கிடையாது, உண்மையிலே அழியக்கூடிய நடனம். அதுபோல பிரளய காலத்தில் பிரளயத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய நெத்திக்கண்ணில் முக்கண்ணில் இருந்து தீ வருது, அதுல எல்லாம் அழியுது. உடனே அவர் அவரும் ஒன்னு அவர் தமோகணத்துக்கு நடனம் ஆடுறார். அது பேர் தான் வந்து, அதனால அவர் பேர் நடராஜர். ஆனா நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின்படி நடராஜர் அவர் கிடையாது. யார் நடராஜன்? கௌரங்க மகாபிரபு தான் நடராஜர். காரணம், நம்முடைய நடனம் கௌரங்க மகாபிரபு ஆரம்பித்த நடனம் பகவானுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திர தினசரி அதிகாலையிலேயே மாயாபுரில் நவதீப்ல அவர் 7 தீவுகளையும் ஒவ்வொரு தீவுகளையும் போய் ஆனந்தமான முறையில் ஆடி பாடி நடனம் ஆடி அவருடைய நடனத்தாலே ஜீவன்கள் தன்பால் இருந்து இந்த கிருஷ்ண பக்திக்கு கொண்டு வந்தார். நம்ம பொதுவாக தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா நடனம் ஆட வைக்கப்படுவோம். வட இந்தியாவில் நடனம் ஆடுறது எளிமையான கலாச்சாரம், கல்யாணம்னாலும் உடனே நடனம் எல்லாரும் நம்ம தென்னிந்தியாவில் வைக்கப்படுவோம். நான் இஸ்கானுக்கு வந்தபோற பார்க்கலாம், இப்படி வைக்கப்படக்கூடிய நபர்கள் கூட நம்ம கோயிலுக்கு வந்தவுடனே பாட்டு பாடி ஹரே கிருஷ்ணா கையத்தைக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கோம். காரணம் வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் அந்த அளவுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொன்னு, கலைகள்லேயே மிக உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் நடனம். அது தெரிஞ்சுக்கலாம். கலைகள், பல கலைகள் இருக்கு. கலைகள் மனிதனுடைய ஆனந்தத்துக்காக உண்டானது. இந்த கலைகள் சமையல் கலை இருக்கு, பாடக்கூடிய கலை, நடனக்கலை. ஆனா உண்மையில மனிதனுக்கு அதிகமான முறையில் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது நடனக்கலை. மனிதன் ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இந்த இயக்கம், ஆனந்தம் புதிர் வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வதனம், ஆனந்தத்தை அடிப்படையாக வைத்தது. பக்தர்கள் எல்லாரும் நல்லா நடனம் ஆடணும், பஜனை பண்ணி நடனம் ஆடும்போது நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம், ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். பிரசாதத்தை நல்ல முறையில உள்ளணும், சந்தோஷமான முறையில சாப்பிடணும். மனிதன் வந்து பஞ்சமா வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, பகவான் கொடுக்கிறார். சோ அது ஒரு ஆனந்தம். பாடுவது, பாடுவது ஆனந்தமான விஷயம். சோ இது பக்தி முறை. சோ இந்த மாதிரி சிரவணம் கீர்த்தனத்தை அடிப்படையாக வைத்து நம்மளுடைய பக்தி முறை அதிகமாக இருக்கு. அர்ச்சனமும் இருக்குது, நம்ம பகவான் ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரகங்களை அர்ச்சனை பண்றோம். பட் பொதுவாக அர்ச்சனம் விஷ்ணு ஆலயங்களை மாதிரி நம்மளுடைய ஆலயங்கள்ல ரொம்ப அதிகமான முறையில கிடையாது. மற்ற முறைகளும் இருக்குது. பகவானுக்கு தாசியம், பகவானுடைய சேவகனா குருவுடைய சேவகனா நினைச்சு நம்ம வந்து சேவை பண்ணுவது. அடுத்து சக்கியம். சக்கியம்னா தாசியத்துல மிக ஆழமான முறை சக்கியம். சக்கியம்னா நட்பு, ஆழமான நட்பு. நட்புங்கிறது எப்படி இருக்கணும்? திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்கு நட்பு எப்படி இருக்கணும். நண்பன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா கலிகத்தில் அதுக்கே டெஃபினிஷன் தெரியாது. நண்பன் என்ன பிரபு? அது இன்னும் நல்ல குரல் இருக்குது. உடுக்கை இழந்தவன் கை போலே இடுக்கன் களைவதாம். உடுக்கன் இழந்தவன் அந்த காலத்தில் வேஷ்டி கட்டிருப்பாங்க. வேஷ்டி ஒருத்தனுக்கு அவந்துட்டுனா பொது இடத்துல பேசிட்டு இருக்கும்போது அவந்துட்டு கொடுத்து, இப்ப உள்ள பசங்களுக்கு தெரியாது. உண்மையிலே மானம் உள்ள மனிதனுக்கு என்ன ஆகும்? உடனே கை வேகமாக போய், அவ்வளவு வேகமாக போய் இடுபடுத்த வேலையை கட்டிக்கிறோம். காரணம், மானம்ங்கிறது உயிரை விட பெரிதான விஷயம். இப்ப உள்ளவங்க கிடையாது. அதுபோல நண்பனுக்கு ஒரு துன்பம் என்று வந்த உடனேயே அந்த அளவுக்கு வேகமாக போய் நண்பனுடைய துன்பத்தை தவிர்க்கக்கூடியவனுடைய பேர் தான் நட்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கிருஷ்ணருக்கும் குருவுக்கும் எந்த விதமான துன்பமும் இல்லை. இருந்தாலும் கூட உண்மையான சக்கியபாவத்தில் பக்தி பண்றதுனா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணருக்காக, குருவிற்காக, இஸ்கானுக்காக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை அந்த அளவுக்கு நாமே போய் கஷ்டப்பட்டு குரு கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வது பேர் தான் சக்கியபாவத்தில் பக்தி செய்யுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு இஸ்கான்ல பண பிரச்சனை, ஞாயிற்றுக்கிழமை தானே போறோம், நமக்கு என்ன பிரச்சனை? அது சக்கியபாவத்தில் பண்ணக்கூடிய பக்தி. அப்ப நமக்கு நட்புன்னு வரல, கிருஷ்ணருக்கு நமக்கு நட்பு வரல. ராமர் கோயில் இன்னைக்கு விளக்கரிக்கிறதுக்கு என்ன இல்ல, அட ராமரே பாத்துக்கூட இருப்பா. ராமருக்கு பார்க்காமல ஒண்ணும் தெரியும், அவருக்கு பார்க்க தெரியும். அவர் உனக்கு மட்டும் அவருக்கு மட்டும் விளக்கல, உலகத்துக்கே விளக்கு கொடுக்கிறார். இருந்தாலும் உன்னுடைய பக்திங்கன்னா என்ன இருக்குதுன்னா, நீ அவரை போய் இது பண்ற. உலகத்துல எவனுடைய புகழ் இல்லாம பரவுது. புரோபாடைய மற்றொரு டெபினிஷன் இஸ்கானுக்கு, இஸ்கான் இஸ் ஆர்கனைசேஷன் மென் ஃபார் ப்ரொபகேட்டிங் த குளோரிஸ் ஆஃப் கிருஷ்ணா. The whole world does not know the glories of Krishna. அதுக்கு மாறாக இந்த உலகத்தில் செயற்கையான விளம்பரங்கள் மூலமாக அருகதைகள், தவளைகள், நாய்கள், பேய்கள், பூனைகளை போன்ற நபர்களுடைய புகழ் வந்து பரப்பப்பட்டிருக்கு. ஒண்ணுக்குமே உதவாத நபர், பத்து நாள் அவனை பத்தி வந்து போஸ்டர் போட்டா போதும், பெரியாளா இருப்பானோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. உண்மையில போஸ்டர்ல அவனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாது. இப்பதான் சொல்லுவோம், நமோ பங்கஜ நாபாய பங்கஜ மலர் போன்ற பகவானுடைய முகம் இருக்குங்கிறோம். அதுக்கு மாறாக கள்ளி போன்ற முகமுடையவனுடைய முகம்லாம் தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு. பார்க்கலாம், எல்லா இடங்களையும் போஸ்டர் எல்லாம் போடு போடு போடு. இப்போ ஒரு பிரபலமான நபரா மாறிடுதார். இப்ப இஸ்கான் இயக்கமுடைய மற்றொரு குறிக்கோள், வைஷ்ணவர்களுடைய குறிக்கோள், பகவானுடைய புகழை வந்து பரப்புவது, உலகம் ஃபுல்லா போய் பரப்புவது. அதுக்காக இந்த இயக்கம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அத்த ஆத்ம நிவேதம்னா எல்லாத்தையுமே அர்ப்பணிக்கிறது, ஒரு பொருளை கூட விடுவது கிடையாது, எல்லாத்தையுமே ஆத்ம நிவேதனம் கடைசியில் பண்ணுவது. அதுக்கு உதாரணம் வந்து யாருடைய கதை? ஸ்ரீமத் பாகவதத்தில் பலி மகராஜருடைய கதை. அதை பத்தி பேசலாம். இப்ப இது சிரவணத்தை பத்தி நீங்க சொல்றார். இந்த சிரவணம் வந்து அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது. சிரவணம் பகவானை பத்தி கேட்கும் போது நம்மளுடைய பக்தி முறை வந்து ஆரம்பிக்குது. இப்ப நம்ம எல்லாம் இங்க வந்து பக்தி பண்ணி உட்கார்ந்துருக்கிறோம். முத முத நமக்கு எப்படி பக்தி பாதையில் ஆர்வம் வந்தது? இஸ்கானுக்கு எப்படி வந்தோம்? ஒரு முறை, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு முறை, வேற விதமான முறை இருந்திருக்கலாம். எனக்கு தென்காசியில பக்தி கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு வெள்ளூர்ல கிடைச்சிருக்கலாம், அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சிருக்கலாம், அவருக்கு ரோட்ல கிடைச்சிருக்கலாம், ஆனா கடைசியில எல்லாருக்கும் ஒரு முறை தான் கிடைக்குது. எப்படி? ஏதோ ஒரு நாமம் போட்ட டிவோட்டி கிருஷ்ணன் பத்தி பேசினா நம்ம கேட்டோம். இடங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசப்பட்டிருக்கலாம், வயசு வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஒருத்தருக்கு 10 வயசுலேயே கேள்விப்பட்டிருக்கலாம். கோகுல் இருக்கிறார், அவர் 10 வயசுலேயே கேட்டார் பாக்கியசாலி. நம்ம 15 வயசுல கேட்டோம், நம்ம அந்த அளவுக்கு பாக்கியசாலி. ஒருத்தர் 60 வயசுல கேட்டோம், அந்த அளவுக்கு பாக்கியசாலி. பட் முறை ஒன்றுதான். ஏதோ ஒரு நபர் நமக்கு வந்து இஸ்கான பத்தி, பிரபுபாதரை பத்தி, கிருஷ்ணரை பத்தி நம்மகிட்ட பேசுறத நம்மளும் கேட்டோம், காது கொடுத்து கேட்டோம். அதான் முக்கியமான விஷயம். எத்தனையோ கிட்ட போய் அந்த பக்தர் பிரச்சாரம் பண்ணிருப்பார். சில நபர் இவன் பேச ஆரம்பிச்ச உடனே சாமி போதும், இடத்த கலப்பு, டொனேஷன் ஆயிட்டாலும் இடத்த கலப்பு, இது எனக்கு வேண்டாம். அவன் அதை கூட கேட்க தயாரா இல்ல. மற்றொரு நபர் கேட்டிருப்பான், கேட்டு சிந்திச்சு பார்த்திருப்பான். இந்த ஆள் சொல்லக்கூடிய விஷயங்களா நமக்கு கிடைக்காது. நான் வச்சு விடணுங்கிறான், கிருஷ்ணன் மட்டும் கும்பிடணுங்கிறான், எப்பவும் நாமம் பண்ணுங்கிறான். ஓகே வேண்டாம். நம்ம இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு பக்தியை பத்தி கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த விஷயத்த உண்மையிலேயே ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்டிருக்கிறோம். அது நம்முடைய காது உள்ளுக்கு கேட்டு இதயத்தில் ஓரளவுக்கு ஏற்றி இருக்கிறோம். அதனால தான் நம்ம பக்தரா வந்து மாறிடும். ஸ்கூல்ல அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த கிளாஸ் நல்லா பாட முடியாத பசங்க சொல்லுவாங்க, ஒரு காதல் அவங்க ஒரு காதல் விட்டுறதே போக முடியும். அப்படின்னா என்ன அவர் கேட்கிறார், அதை வந்து மூளையில் அவர் பதிக்க மாட்டுகிறார், அவர் வந்து அதை வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள மாட்டுகிறார். அதை வந்து அலட்சியமான முறையில் இங்க வாங்கி இங்க விட்டுறத. பக்தன் உண்மையிலே விஷயங்களை மூளையில கூட வாங்கி வைக்கிறது கிடையாது. குருமுக பத்ம வாக்கிய சித்தேதே கோரிய ஐக்கிய, இது மூளையில வைக்க வேண்டிய விஷயம் கூட கிடையாது. மூளையில வச்சா கூட மறந்துடும். மறுபடி வயசாக ஆக வந்து மனிதனுக்கு ஞாபக சக்தி குறையும். தயவுசெய்து மூளையில வைக்காதீங்க, வாங்கி இதயத்துல வைங்க. அப்பதான் பக்தியில முன்னேற முடியும். உண்மையா உண்மை இல்லையா? ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இருக்கிறார், ஒரு 25-30 வயசுல ஐஏஎஸ் பிரதமர் எழுதியிருப்பார், மைன் எழுதியிருப்பார், எல்லாம் சொல்வார். அமெரிக்காவுடைய பிரதமர் 1965 யாரு, 75 வருஷம் அமெரிக்கா பிரதிநிதி யார், கரெக்ட். 1942 பிரான்ஸுடைய பிரதிநிதி ஐநாவில் யார் சொல்லிடுவார். வயசான உடனே மரணப்பட்ட கையில் ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட போய் உங்க அப்பா பேர் என்ன பேரு சொல்ல முடியாது, எல்லாம் கலந்துடும். மரணப்பட்ட கையில் போய் ஒரு பக்தன் கேளு கடவுள் யார், ஹரே கிருஷ்ணா சொல்லிருப்பான். எது மறந்தோம் எல்லாத்தையும் மறந்துடுவான். 2 விஷயத்தை மறக்க மாட்டான். ஹரே கிருஷ்ணா மகாபுருஷாதி கோவில் மறக்கவே செய்யாது வாழ்க்கையில். ஒரு மரணப்படுக்கலுக்கு பக்தர்கிட்ட போய் பிரபு பிரசாதம், ஹரே கிருஷ்ணா. இதுதான் உண்மையானது. காரணம், இது மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது. விஷயத்தை மனிதர்கள் வாங்கி, பக்தர்கள் வாங்கி, நம்முடைய இதய கமலத்தை தான் சிரவணம். நம்ம இன்னைக்கு பக்தியில முன்னேறுவதற்கு காரணம் பகவானை பற்றி கேட்கிறோம், பகவானை பற்றி கேட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இது பேர் தான் பக்தி. அதில் வெளியில செய்யக்கூடிய முறையை மாற்றியமைக்க வேண்டிய முறை வந்து இன்னைக்கு இஸ்கான் பக்தர்களுக்கு இருக்குது. நீங்க போய் ஒரு பெருமாள் கோயில வந்து பஜனை பண்றவங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். சில ப்ரோக்ராம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரபு நாங்க பிரச்சாரம் பண்றோம் பிரபு. உடனே பிரச்சாரம் பண்ண முதல்ல செலக்ட் பண்றது பெருமாள் கோயில செலக்ட் பண்றது. பிரபு சனிக்கிழமையில பெருமாள் கோயில கூட்டம் எக்கச்சக்கம் வரும் பிரபு. நாம எங்க கீர்த்தனை பண்ணி வாரத்துக்கு 10 பக்தர் அவங்க கூட்டம் வந்துடுறேன் பிரபு சொல்லி போவாங்க. ஓகே பிரபு போங்க, மிருதங்கெல்லாம் கத்தால் புக் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அங்க போய் பக்தி பஜனை பண்ணுவான், ஹரே கிருஷ்ணா. அங்க நம்ம மக்கள் பக்திக்குன்னு வருவான், அப்படியே ஒரு மொழியோட வருவான் கோயிலுக்கு. அப்படியே ஒரு சுத்து, அந்த மிஷின் சித்திரம் மாதிரி அந்த வலதம் சுத்தி வந்து பெருமாளுக்கு அப்படி நமஸ்காரம். இந்த ஸ்கூல்ல சல்யூட் அடிப்பாங்க தேசிய கொடியை பார்த்து, அதுக்கு என்ன அர்த்தமே தெரியாது அந்த பையனுக்கு. அப்படி அடிச்சு அம்மா எப்படி வாரது பெருமாளுக்கு இப்படி சொல்றது, அப்படி அதுல உட்கார்ந்து பக்தர்கள் அப்படின்னா சிரத்தா. முன்னாள் தோப்புக்கிறவன் பட்டா இவனும் தோப்புக்கிறான், முன்னாள் கும்பிட்டா முன்னாள் கிழவன் தான் அவனும் கிழவன் கூட்டு போயிட்டே இருப்பான். ஈ அடிச்சாங்க அப்படி மாதிரி. இதுதான் இவனுடைய பக்தி. ஆனா இவன் ஒரு நாள் பக்தியில முன்னேற போறது கிடையாது. காரணம், சிரவணம். பகவானை பற்றி கேட்காம வந்து பக்தி ஆரம்பிக்காது. பகவானை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த பகவானை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகவானே இலக்கிய அவதாரமாக வந்து. காரணம், பகவானை பற்றிய விஷயங்கள் ஒரு விஷயம் இல்ல, ரெண்டு விஷயம் இல்ல. அதான் ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் சொன்னார், நம்ம கிருஷ்ணரை பத்தி ஒரு புத்தகம் பத்திரிகைகள் எழுதுவோம். அப்போ அவர் சொன்னார், கிருஷ்ணரை பத்தி தினசரி பத்திரிகை வெளியிடுவோம் அப்படின்னார். அப்போ பக்தர்கள் அவங்ககிட்ட கேட்டாங்க,
கிருஷ்ணரை பத்தி தினசரி பத்திரிக்கை அப்படின்னா எவ்வளவு செய்தி தேவை, தினசரி கிருஷ்ணரை பத்தி எப்படி எழுத முடியும் அப்படின்னா. பக்தி சித்தாந்த சொன்னார், உலகத்திலுள்ள எல்லா விஷயங்களுமே பகவான் கிருஷ்ணர் இருந்து வருது, பகவானுடைய சக்தியில ஒரு சின்ன அம்சம் திரிகால உபூதி அப்படிமாங்க. பகவானுடைய சக்தியில ஒரு சிறு சின்ன அம்சம் தான் பௌதிக உலகம். அந்த திரிகால உபூதியால படைக்கப்பட்ட பௌதிக உலகத்தை பற்றிய விஷயங்களே ஏறவுளவு இருக்கும்போது, உண்மையிலே பகவானுடைய அந்தரங்க சக்தியால படைக்கப்பட்ட பகவானுடைய ஆன்மீக உலகத்தை பற்றி எவ்வளவு விஷயங்கள் எழுதலாம், பகவானை பற்றி எவ்வளவு விஷயங்கள் எல்லாம், பகவானுடைய பக்தர்களை பற்றி எவ்வளவு விஷயங்கள் எல்லாம், ஏராளமான விஷயங்கள் இருக்கு. உண்மையில பக்தி சித்தாந்த சரஸ்வதி சொன்னார், ஒவ்வொரு நொடியும் நம்ம ஒரு தினசரி பத்திரிக்கை வெளியிடலாம் பகவானை பற்றி, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அவ்வளவு விஷயங்கள் நமக்கு கேட்க கேட்க உண்மையில அது அவ்வளவு சக்தி உள்ளவை. சதாம் பிரசங்கான் மமவீரிய சம்மிதோ பவந்தி கிருத்கிருண ரசாயன கதா தத் ஜோசனாத் ஆஸ் அபவர்க்கவர்த்மனி ஸ்ரத்தாரவிர் பக்தி அனுக்கிரமஷந்தி. பௌதிகமான விஷயங்கள் மாதிரி கிடையாது. பௌதிகமான விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டருக்கு போவான், போகும்போது நல்லா பவுடர் கூட எல்லாம் அடிச்சு மாலதிகள்லாம் பூவெல்லாம் வச்சு குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டு சந்தோஷமா போறது. வெளியில வரும்போது அவனுடைய முகத்தை பாத்தீங்கன்னா சரி இஞ்சி இந்த குரங்கு மாதிரி இருக்கும், தலை வலிகம். இவர் மூணு மணி நேரம் ஏதோ ஒன்னு கேட்க போனார், மூணு மணி நேரம் மாயாதேவி இவருக்கு எத்தனையோ மாயாவுடைய பிரதிநிதிகள் மூலமாக மாயா பற்றிய பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா அதனுடைய முடிவு தலைவலி, தலைவலி இன்பம் அல்ல துன்பம். அதற்கு மாறாக பகவானை பற்றி கேட்கும்போது சதாம் பிரசங்கான் மமவேதிய சமுதோ, பகவானை பற்றிய விஷயங்கள் கேட்கும்போது கேட்க கேட்க உனக்கு அதுல வந்து சுவை கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சுவை தற்காலிகமான சுவை கிடையாது, நிரந்தரமான சுவை, நித்தியமான சுவை. இந்த சுவையை அனுபவிக்க அனுபவிக்க மனிதன் வந்து பௌதிக உலகத்துல எல்லா விதமான இன்ப துன்பங்களையுமே மறக்க போறான். காரணம், மிக உயர்ந்த ஆனந்தத்தை வந்து அவன் வந்து அனுபவிக்க போறான். அதான் ஆறு கோஸ்வாமிகளுடைய கதைகள். ஆறு கோஸ்வாமிகள் விருந்தாவனத்துல வந்து அவர்கள் வந்து பக்தி செய்யக்கூடிய நேரத்துல ராதாகிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து பேச பேச பாட பாட, ஹே ராதே பிரஜகோபிகே செயலே நந்த சுனோகுதக ஹே கல்பதுரு, அவர்கள் கோபியரை பற்றி கிருஷ்ணரை பற்றி பேசி பாட பாட உலகத்தில் உள்ள எல்லா விதமான உடல் தேவைகளையும் மறந்துடுறாங்க. தினசரி ஒரு நாளைக்கு அவர்களுடைய உடல் தேவை ஒரு சொட்டு மோர் மட்டும் குடிக்கிறாங்க, அவ்வளவுதான் அவங்களுடைய உடல் தேவை. நம்முடைய உடலுக்கு எவ்வளவு தேவைப்படும் தேவை தெரியுமா? காரணம், நம்ம சரீரம் நம்மளை மர மாயால நினைச்சுக்கிறோம், சரி ஆத்மா நம்மளால நினைக்க முடியல, நம்ம மாயில இருக்கிறோம், உடல் தான் நினைக்கிறோம். அதனால என்ன ஆயிருது, ஒரு மனிதனுக்கு உடல்ல நோய் வரும்போது பிரச்சனை என்னன்னா, நோய் கூட பிரச்சனை கிடையாது, நோய் வந்துட்டு நினைக்கிறான் பாருங்க, அதனாலதான் பிரச்சனை. எனக்கு வலிச்சுட்டு இடிச்சுட்டு 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 குழந்தை அழுவான், உண்மையில அங்க அழும்போது வலி கூட இருக்காது, நினைக்கிறாரு பாத்துங்க உடலுக்கு வந்துடுச்சு. அதான் உண்மையிலே ரொம்ப துன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதுபோல இந்த உடல் நம்ம நினைக்கிறதுனால உடலுடைய தேவைகள் எவ்வளவு, இந்த உடலுக்காக நம்ம எவ்வளவு நேரம் வாழ்றோம், தினசரி தலைமுடியை செய்வதற்கு எவ்வளவு நேரம், தலைமுடிய சீவரதுக்கு எவ்வளவு நேரம், பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் கண்ணாடி முன்ன பார்த்து 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 சீவரது. அப்புறம் நகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மாதாஜிகள் அந்த இது போடுறது, மருதாணி போடுறது, அப்புறம் காலுக்கு மருதாணி போடுறது, கண்ணுக்கு மை அடிக்கிறது, சட்டை போடுறது, உடலை கழுவுறது, சென்ட் போடுறது, அப்புறம் நித்ரா, ஆரோக்கியமான உறக்கம். அப்பா சத்தாச்சு அம்மா சத்தாச்சு எத்தனையோ பெரிய தலைவர்கள் சத்தாங்க, நிம்மதியான உறக்கம். கடனாளி லோன் கொடுக்கணும், நிம்மதியா மன உறங்கட்டும். உடலுக்காக எவ்வளவு சுகத்துக்காக நம்ம வாழ்க்கையை எப்படி வேஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா. பஸ்ல பாவம் டிரைவர் மட்டும் உட்காந்து முடிச்சு ஓட்டிட்டு இருக்காரு, அவன் பாட்டும் அவன் வேலை, படுத்தவன் உறக்கம், அவனுடைய வேலை, நமக்கு என்ன பிரச்சனை, அவனுடைய வேலை இல்ல, அவனும் உறங்க போறான். உறங்கும் போது நித்தியமான உறக்கத்துக்கு நீ போற, அதான் மேங்கூர்ல நடந்தது. சோ இதுதான் மனித வாழ்க்கை உலகத்துல, உடலுக்காக மனிதன் வந்து போராடுவோம், உடலுடைய இன்பத்துக்காக நம்ம வந்து பிடிக்கிறோம். ஆனா அந்த உடல் உபாதைகள் இருந்து நம்ம விடுபடணும்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது. இப்ப பிரபாத் சொல்றார், கிருஷ்ணரை பத்தி கேட்பது ஒரு விஷயம், இங்க இந்தியாவில பக்தர்கள் தவறு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். வெளிநாட்டிலேயாவது கிருஷ்ணரை பத்தி உபதேசம் பண்ணதுக்கு இஸ்கான் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த ஆன்மீக இயக்கமும் பொதுவா கிடையாது வெளிநாட்டுல. இந்தியாவில பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியாவில பௌதிகத்தை விட ஆன்மீகத்தில் அதிகமா பிரச்சனை இருக்கு, பௌதிக வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கையில அதிகமா பிரச்சனை இருக்கு. காரணம், இந்தியாவில மக்களுக்கு பக்தி உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. யாரெல்லாம் வந்து 15 ரூபாய்க்கு வந்து மார்க்கெட்ல வந்து காவி கலர் பவுடரை வாங்கி வெள்ளச்சட்ட ட்ரெஸ்ல போட்டு
இப்படி ஓட்டு உட்கார்ந்தானே அவன் வந்து சாமியார் தான், அவர் வந்து குரு தான், அவர் என்ன பேசினாலும் சரி. இங்கதான் அதான் மிக முக்கியமான விஷயம். கிருஷ்ணரை பத்தி கேட்பது ஒரு பக்கம், கிருஷ்ணரை பத்தி யார்கிட்ட கேட்கணுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். கிருஷ்ணரை பத்தி யார்கிட்ட கேட்க வேண்டும் என்றால், சம்பிரதாயங்களில் வரக்கூடிய உண்மையிலேயே பக்தி பாதையுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய, தன்னுடைய வாழ்க்கையில அந்த பக்தியை வந்து உதாரணமான முறையில் வாழ்ந்து காமிக்கக்கூடிய, உண்மையிலேயே பக்தி இலக்கியங்களில் பரீட்சையும் உள்ள பக்தர்கள்ட்ட போய் பகவானை பற்றி கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக வந்து இருக்க வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட நபரை பௌதிக உலகத்தில் பார்ப்பது சாதாரணமான காரியம் கிடையாது, அதனால தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் வந்து சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான், இந்த கம்பெனிக்கு மேனேஜர் தேவை, இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு சைக்கியாட்ரி ஸ்பெஷல் டாக்டர் தேவை, இதுக்கெல்லாம் பல திறமைகள் இருக்கணும், ஒன்னொன்றுக்கும் ஒரு குவாலிபிகேஷன் இருக்குது. இப்போ நாராயணி ஹாஸ்பிட்டல் சீஃப் டீனா ஒருத்தர் மாறணும், சும்மா எல்லாரும் மாற முடியாது. இதுன்னு சில பயங்கரமான குவாலிபிகேஷன்ஸ் அவங்க மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் போய் பண்ணணும் சொல்வார், அதுபடி இருக்கணும். அல்லது விஹெச்டி அல்டிமேட் லெக்சரர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியா மாறணும், எல்லாராலையும் மாற முடியாது. அப்போ இவ்வளவு கவனமாக நம்ம இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் விஐடி ஒரு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஹெச்ஓடி ஆகணும், சாதாரணமா பாலிடெக்னிக் படிச்ச ஒரு போய் சொல்றாரு நான் ஹெச்ஓடி ஆகிறேன்னு சொன்னா உடனே ஏத்துக்கிடுவாங்களா? அதுபோல ஏன் ஆன்மீகத்தில் மட்டும் நம்ம கவனமா இருக்கக்கூடாது? வைஷ்ணவராக மாறணும், ஒரு பேர் குருவா இருக்கணும், எல்லாரும் குருவா மாற முடியாது, எல்லாரும் வைஷ்ணவனா மாற முடியாது. சும்மா வைஷ்ணவனா மாறுறது சும்மா எளிதான காரியம் கிடையாது. நம்ம வைஷ்ணவராகிறதுக்கு முயற்சி பண்றோம், உண்மையில வைஷ்ணவன் ஆகிறது மிக மிக கஷ்டமான காரியம். காரணம், கிருஷ்ணரை நம்மளுடைய இதயத்தை உள்ளுக்கு பிடிச்சு வைக்கணும், வைஷ்ணவனா மாற முடியும். கிருஷ்ணர் ரொம்ப குறும்புக்கார சிறுவன், அவன் இதயத்தில் பிடிக்கிறது லேசான காரியம் கிடையாது. அவர் எல்லாருடைய இதயத்திலையும் போய் உட்காரவும் மாட்டார். அமலாத்மனாம், எவனுடைய இதயம் எல்லா விதமான களங்கங்களிலிருந்து விடுபட்டிருக்கோ அங்கதான் போய் அவர் உட்காருவாங்கிறார். சோ இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல அப்ப எப்படி யார்கிட்ட கேட்கணும்னா, முதல்ல வந்து அவர் குரு சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தரா இருக்கணும். இந்தியாவில் உள்ள ஆன்மீகவாதிகளுக்கு பல பேருக்கு தெரியாத பிரச்சனை இதுதான், ஆன்மீகத்தை எல்லாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, பிரச்சாரம் பண்ணதுக்கு உரிமை கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டாங்க கலியுகத்தில். உண்மையில ஆன்மீகத்தை நாலு விதமான சம்பிரதாயங்கள் வரக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து பிரச்சாரம் செய்யணும், அதான் விஷ்ணு பக்திய வைஷ்ணவ பக்திய. அந்த சம்பிரதாயங்கள் ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், பிரம்ம மத்வ சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம். இந்த நாலு சம்பிரதாயத்தில் வரக்கூடிய வழிமுறைகளின்படிதான் வேதங்களோ வேதங்களுடைய கொள்கைகளோ அல்லது கிருஷ்ண பக்தியோ விஷ்ணு பக்தியோ பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும். இதை பகவானே வேதங்கள்ல ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறார். ஸ்ரீ சம்பிரதாயம் என்பது லட்சுமி டர்ந்து வருது, விஷ்ணுடைய மனைவியான லட்சுமி டர்ந்து வருது. பிரம்ம சம்பிரதாயம்ங்கிறது உலகத்தை படைத்த, உலகத்தில் முதல் முதல் வேத ஞானத்தை வாங்கிய பிரம்மா டர்ந்து வரக்கூடிய சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயம் வைஷ்ணவருடைய மகாபாகவதரான சிவன் டர்ந்து வரக்கூடிய சம்பிரதாயம். குமார சம்பிரதாயம் என்பது பிரம்மாவிற்கு முதல் நான்கு குமாரர்கள் இருக்கிறாங்க, அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயங்கள் வேத காலத்திலிருந்தே இன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. இதை பத்தி விளக்கமா கேட்டா என்ற தனியா பேசலாம். இப்ப அந்த சம்பிரதாயங்கள் விதவிதமான பெயர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த கலியுகத்துல ரொம்ப ஆதிக்கம் உள்ள சம்பிரதாயமாக இருக்கக்கூடிய சம்பிரதாயம் பிரம்ம மத்துவ சம்பிரதாயம், பிரம்மாட்டிருந்து வரக்கூடிய சம்பிரதாயம். பிரம்மா வேத ஞானத்தை வந்து தன்னுடைய மகனான நாரத முனிவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாரத முனிவர் வியாசதேவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். வியாசதேவர் எல்லாத்தையும் எழுதி அந்த சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரியர் வரார். மத்வாச்சாரியர் வந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வரார். அந்த சம்பிரதாயத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் வரார். முதல் காரியம், இப்படி சம்பிரதாயத்தில் வேதங்களை கற்றக்கூடிய கிருஷ்ண பக்தியை கற்றுக்கொண்ட குருவாக இருக்கணும். மற்றொரு விஷயம், அவர் உண்மையிலேயே வந்து வந்தால் மட்டும் போதாது, நல்ல ஸ்கூல்ல போய் சேர்ந்தால் மட்டும் போதாது, உண்மையிலே அவரை மனிதையா பார்க்கணும். அவர் வந்து உண்மையிலே கிருஷ்ணரை பத்தி நல்லா பேசுறாரா, உண்மையிலே விஷயங்கள் தெரிஞ்சவரா இருக்கிறாரா அப்படிங்கறத பார்க்கணும். மற்றொன்று, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் பயிற்சி செய்யறாரா நம்ம பார்க்கணும். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு சிஷ்யனுக்கு, தவறு கிடையாது. ஏன்னா குருட்ட போய் இவன் ஒத்தவனுடைய வாழ்க்கையை வந்து ஒப்படைக்க போற, அப்போ வந்து தவறு கிடையாது. நீ வந்து உண்மையிலே அவர் அபராதம் பண்ணக்கூடாது, அவரை வந்து கேவலமா பேசக்கூடாது, உண்மைதான் சாதுவ. பட் உண்மையிலே சாது வந்து உண்மையிலே சாதுக்குரிய முறைகளில் வாழ்தாரான்னு கணிக்க வேண்டியது நம்மளுடைய முறை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒப்படைக்க போறோம் அவர்கிட்ட ஆன்மீக முன்னேற்றத்திற்காக. அப்போ அதை நம்ம வந்து கண்காணிக்கிறோம், உண்மையிலே இதுபடி வாழ்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சம்பிரதாய முறைப்படியில் வரக்கூடியவர்களும் வரக்கூடிய கிருஷ்ண பக்தியை நம்ம பேசும்போது அவர்கிட்ட பயிற்சி பெறும்போது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம வந்து முன்னேற்றம் அடைவோம். அதை நம்ம உதாரணமா பார்க்கலாம். இஸ்கானுக்கு வழியும் பல ஆன்மீக இயக்கங்களில் கிருஷ்ண கதைகள் பேசப்படுது, கிருஷ்ணனுடைய லீலைகளை பற்றி பேசப்படுது. ஆனா அவங்க கிருஷ்ண லீலையை பற்றி முடிஞ்சு வெளியில வந்த உடனே பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் பக்தியில் முன்னேறியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு லட்சணங்கள் இருக்கு, சும்மா லட்சணம் இல்லாம இல்ல. பக்தி பரைசாதன பாவு விரக்தி அந்நியத்திர சைச அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தன் உண்மையிலே பக்தியில முன்னேறினா அவனுக்கு பௌதிக வாழ்க்கையில விரக்தி வரும். இதுதான் வந்து அவனுடைய பக்தி பாதைக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சான்றிதழ். கண்டிப்பா வந்து உயர்ந்த சுவையை அனுபவிக்கும் போது மனிதனுக்கு தாழ்ந்த சுவை மேல என்ன வரும், வெறுப்புணர்ச்சி வரும். வருமா வராத? அப்படின்னா உயர்ந்த சுவையா கிடைக்கலன்னு அர்த்தம். இன்னும் ஒரு மனிதனுக்கு காமத்துல விருப்பம் இருக்கு, குரோதத்துல விருப்பம் இருக்கு, காஃபி மேல விருப்பம் இருக்கு, டீ மேல விருப்பம் இருக்கு, வெளியில உள்ள பண்டங்கள் மேல விருப்பம் இருக்கு, அனாவசியமான விஷயங்கள் மேல விருப்பம் இருக்கு, டிவி பாக்குறத விருப்பம் இருக்கு, சினிமா பாக்குறத விருப்பம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்றதுல சுவை கிடைக்கல, பிரசாதத்துல முழுமையான சுவை கிடைக்கல, ப்ரோவார் புஷ்பம் படிக்கல முழுமையான சுவை கிடைக்கல. அதான் விஷயம். நீங்க வெளியில உள்ள பாகவத சப்தா பாக்கலாம். போன வாரம் நாகர்கோவில் மிகப்பெரிய பாகவத சப்தா, தென்னிந்தியாவில் தென் தமிழகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அங்க போய் குழுமி உட்காந்து பாகவதம் கேட்கிறாங்க. பாகவத சப்தால வெளியிலே பாத்தீங்கன்னா சரி, ஒரு பெரிய கொப்பரையில வந்து டீ காஃபி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்பப்ப டீ காஃபி குடிச்சு குடிச்சுதான் பாகவத சப்தா குடிக்க முடியும். சுகதேவ கோசாமி ஒரு நாள் டீ குடிக்கல பாகவதம் கேட்கல, பரிசித் மகாராஜாவும் பாகவதம் கேட்கும்போது டீ குடிக்கல. உண்மையான பாகவத சப்தா கிடையாது. அவர்கள் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த பக்தர்கள்ட்ட, கடவுள் யார் எனக்கு தெரியாது, இப்ப ஏழு நாள் என்ன கேட்ட, விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடுஞ்ச இடத்துல ராமனுக்கு சீதை யார், சித்த பையனால. சோ தி பாயிண்ட்ஸ் ஹஸ் டு பீ கிளியர். சோ சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் மூலமாக கேட்டாதான் அந்த விஷயங்கள் சொல்லப்படும். கடைசி ஒரு விஷயம், அது மட்டுமல்ல, கிருஷ்ணரை பத்தி ஒரு உண்மையான குரு சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுக்கும்போது முறைப்படி கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல கடவுள்னா யாரு, அடுத்து கிருஷ்ணர் ஏன் கடவுள், அடுத்து இந்த கிருஷ்ண பக்தியை அடைவதற்கு நம்ம கலியுகத்தில் கடைபிடிக்க வேண்டிய முறை என்ன, அந்த முறையை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் வாஷ் பண்றாரு உன்ன, உண்மையிலேயே ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்றானா, மங்களாரத்தை அட்டன் பண்றானா, மற்ற விஷயங்கள் வஸ்துக்கள் சாப்பிடுவதை நிறுத்திட்டானா, ஒழுக்கமாக இருக்கிறானா, டிவி பார்க்கறது நிப்பாக்கிருக்கானா, இவனை ட்ரெயின் பண்றார். அடுத்து கிருஷ்ண பக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து கிருஷ்ணனுடைய மற்ற லீலைகளுடைய குணங்களை விவரிக்கிறார். இதெல்லாம் முடிந்து உண்மையிலேயே இவன் பக்குவமுடைய மாணவனாக மாறிய பிறகு கடைசியில கிருஷ்ணர் கோபியரோட நடத்திய ராசலீலையை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். காரணம், மனிதன் கடைசியில அனுபவிக்க வேண்டிய விஷயம், கேட்டு அனுபவிக்க வேண்டிய விஷயம் கிருஷ்ணனுடைய ராசலீலை. அது இறுதியில கற்றுக் கொடுக்கப்படுது. இஸ்கான் லெக்சர்ல எந்த லெக்சர்லயுமே நீங்க பார்க்கலாம், பப்ளிக்கான லெக்சர்ல ராசலீலையை பற்றி நம்ம பேச மாட்டோம். காரணம், பொதுவான புது பக்தர்களுக்கு அதை அனுபவிக்கக்கூடிய கேட்கக்கூடிய உரிமையோ தகுதியோ இன்னும் வரல, வரவில்லை. அது பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதை நம்ம இப்பொழுதே கற்றுக் கொடுக்கும் போது என்ன ஆயிரும், தகுதி இல்லாதனால அதை பௌதிகமான காமமாக மாற்றி இனி இணக்கவர்ச்சி ஆசைக்கு அவன் ஆளானா மாறிடுவான். அதனால இஸ்கான் நம்ம அதை பற்றி பேசுறது கிடையாது. அதற்கு மாறாக கிருஷ்ணனை பற்றிய மற்ற விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுது. நல்ல பக்தர்கள் தொடர்ச்சியாக இதுபோல வகுப்புகளுக்கு வரணும். வகுப்புகளுக்கு வாரது மட்டுமல்ல, தயவு செய்து இங்க வீடுகளில் இருக்கும்போது, இப்போ ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல்ல குழந்தை சொல்ல முடியாது, வீட்டில் வந்து அம்மா கேட்குறாங்க புஸ்தகத்தை எடுத்து படிங்கிறாங்க, அடா அம்மா ஸ்கூல்ல தான் வாத்தியார் கற்றுக் கொடுக்குறாரு, இப்போ எதுக்கு புஸ்தகத்தை படிக்கணும். அம்மா என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல்ல வாத்தியார் கற்றுக் கொடுக்குறாருமா, இதுதான் நீ புஸ்தகத்தை படித்தாதான் நல்லா புரிஞ்சுக்கிட முடியும். அது மாதிரி சண்டே கிளாஸ்ல பிரபுக்கள் கிளாஸ் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரபுக்கள் கிளாஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் போதாது. வீடுகளில் புரோபாதர் கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார், உயிரை கொடுத்து எழுதியிருக்கிறார், அவர் தன்னுடைய சக்தியை கொடுத்து எழுதியிருக்கார், கலியுகத்திலுள்ள ஜீவன் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக எழுதியிருக்கிறார். புரோபாசுலார் வரக்கூடிய 10,000 வருஷத்துக்கு சட்ட புத்தகமாக இருக்கும் அப்படிங்கிறார். இல்ல, பக்தர்கள் தினசரி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது, குறைந்தபட்சம் தீட்சை வாங்கிய பக்தர்கள் இந்த புத்தகங்களை எடுத்து படித்து புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அப்ப நமக்கு வகுப்புகளில் பேசக்கூடிய விஷயங்கள் நல்லாக புரியும். மீண்டும் இதனுடைய அடிப்படையில் நம்மளால பக்தியை வந்து மிக அருமையான முறையில் பயிற்சி செய்ய முடியும். பயிற்சி செய்ய செய்ய இந்த கலியுடைய துன்பங்கள் இருந்து நம்மளால வந்து விடுபட முடியும். அதுக்கப்புறம் தயவு செய்து மற்றொரு விஷயம், இஸ்கான் பக்தர்கள்ட்ட கேட்பதை தவிர மற்ற பக்தர்கள்ட்ட கேட்பதை வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் சிறிது சிறிதாக. ஏன்னா நேரத்தை அனாவசியமான முறையில் நம்ம வந்து விரயம் செய்ய வேண்டிய அவசியம், அதனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. 25 வருஷம் கிளாஸ் கேட்டிருப்பாங்க, 25 வருஷம் கழிச்சும் இவர்டையும் எல்லா கட்டப்பழக்கமும் இருக்கும், அவர்டையும் எல்லா கட்டப்பழக்கமும் இருக்கும், எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. கடைசி ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல, நம்முடைய கோயிலுக்கு பழைய டோல்கேட்டுக்கு ஒரு பிராமின் ஒருத்தர் வந்தார் சண்டே ப்ரோக்ராமுக்கு, வந்து 4 வாரங்கள் கழிச்சு அவர் திலக் போட ஆரம்பிச்சார், திலக் போட்டு ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார், கிருஷ்ணர் தான் கடவுள்கிறத புரிஞ்சிட்டார். இப்போ அவர் சொல்லார், இந்த வெள்ளூர்ல ராமகிருஷ்ண மடம் ஒன்று இருக்கு, பாலாத்துக்கரையில் இருக்கு, இப்பவும் இருக்குது. அந்த வெள்ளூர்ல ராமகிருஷ்ண மடத்துக்கு அவர் வந்து 12 வருஷம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறார்.
அப்ப இஸ்கானுக்கு வந்து 4 வருஷத்துல வரேன் சொன்னார். 12 வருஷம் நாங்க கிளாஸுக்கு போனேன்பா, 12 வருஷம் அவங்க கடைசியில என்னதான் சொல்ல வராங்கன்னு எனக்கே புரியல அப்படிங்கிறேன். கடைசியில என்னதான் சொல்ல வராங்க அவங்க, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்துல குறிக்கோள்னா என்ன அப்படிங்கறது என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல அப்படிங்கிறேன். பட் இங்க நமக்கு வகுப்பட்டோம்னா 3 வாரத்துல கிளியர் ஆயிரும். என்ன சொல்ல வராங்க, கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், மனித வாழ்க்கை கிருஷ்ண பக்தி செய்வதற்கானது, கிருஷ்ணனுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும். இது அடிப்படையான விஷயம், இது கிளியர் ஆயிரும். அவர் ஒரு வாரம் பாகவத சப்தா அட்டன் பண்ணி கிடையாது கிருஷ்ண கடவுள்ங்கிறது தெரியாது. வெளியில் உள்ள பாகவத சப்தா, பாகவதம் இதே பாகவத்தை 7 நாள் படிப்பாங்க, தொடர்ச்சியா உட்காந்து படிப்பாங்க, தொடர்ச்சியா உட்காந்து எல்லா ஸ்லோகத்தையும் கட்ட 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 மனப்பாடம் பண்ணுவாங்க. கடைசியில் 7 நாள் கழிச்சு அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வகுப்புகள் வந்து அவசியம் கிடையாது. ஸோ அதனால இஸ்கான் வகுப்புகளுக்கும் மற்ற வகுப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த பல விஷயங்கள் சிரவணத்தை பற்றி பல விஷயங்கள் பேசலாம். சிரவணம் அந்த அளவுக்கு சக்தி உள்ளது. மிக முக்கியமாக சுத்தமான பக்தர்கிட்ட கேட்கும்போது மிக மிக சக்தி வாய்ந்தது. பக்தர்களுக்கும் நம்முடைய இதயத்தில் உள்ள மாயை வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தெரியும். கடைசியில் அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி, கதை மட்டும் சொல்றேன். புராணங்களில் உள்ள கதை, ஆச்சாரியர்களுடைய வாழ்க்கையில் உள்ள கதை, அது நம்முடைய தொண்டை நாட்டில் நடந்த கதை. தொண்டை நாட்டில் திருமலைசை ஆழ்வார் சொல்லி ஒரு ஆழ்வார் இருந்தார். காஞ்சிபுரம் பக்கம் ஒரு கிராமத்தில் அவர் வந்தார். இந்த திருமலைசை ஆழ்வாருக்கு மனித வாழ்க்கையில கடவுள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆர்வம், அது மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆர்வம். அதனால வேதத்தில் எல்லா பகுதிகளையும் படித்தார். சாக்கியம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவை படித்தார். அடுத்து சமணம் நமக்கு தெரியும், சமணம் ஜைன மதம், அதை படித்தார். அடுத்து சாங்கியா, சாங்கியாவை தான் தமிழில் சாக்கியம் அப்படிங்கிறோம், அதை படித்தார். அடுத்து சிவபுராணத்தை எடுத்து படித்தார். கடைசியில் எல்லாம் படிச்சு அவருக்கு தெளிவு கிடைக்கல. அப்போ அந்த பகுதியிலே காரணம், வைஷ்ணவருடைய கருணை வைஷ்ணவன் வாயில கேட்டாதான் கடைசியில் கடவுள் யாருன்னு புரிய வரும். இப்போ அந்த பக்கமே பெரிய ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். இவருக்கு இவனை கடவுள்னு யாருன்னு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. உடனே பெயாழ்வார் கிராமத்து வழியா பொய்கை ஆழ்வார் நடந்து போறார். சார் திருமலை ஆழ்வார் நடந்து போறார். இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய வீட்டில் விதவிதமா செடிகளை வாங்கி இந்த செடிகள் எல்லாத்தையும் தலகுப்புற கட்டி தொங்க விட்டு கட்டி விட்டுருக்குது. இவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு இலைக்கும் போய் தண்ணி ஊத்திட்டு உட்காந்துருக்கிறார். அந்த பக்கம் திருமலை ஆழ்வார் வர்றார். என்ன உங்களுக்கு பைத்தியம் கிட்டே முடிச்சுட்டா, செடியை தலகுப்புற கட்டி தங்க விட்டுருக்கீங்க, இந்த வீட்டில் வெள்ளூர்ல கோழியை கட்டி தங்க விட்ட மாதிரி கண்குள்ள கோழியா தான் இருக்குது. அது ஆட்டை கட்டி தலகுப்புற கட்டி தங்க விட்டுருக்கிறார், அந்த மாட்டை கட்டி தலகுப்புற கட்டி விட்டுருக்கிறான். அவனுக்கு தெரியல மனுஷனையும் தலகுப்புற கட்டி தங்க விடக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னு. அந்த இடத்து பேர் கும்பிப்பாகுங்கிற நரகம். இப்படி ஒவ்வொன்றையும் நீ தலகுப்புற கட்டி தங்க விடுத, ஒன்னு நான் கட்டி தங்க விடுறேன் எங்க கும்பிப்பாகத்தில், அதான் பகவானுடைய கட்டளை. தலகுப்புறம் நீங்கணும் உள்ள கும்பிப்பாகனு ஒரு கிரகம், தலகுப்புறம் நம்மளை கட்டி தங்க விட்டுருவான். கட்டி தங்க விட்டது மட்டும் இல்ல, அங்க வந்து ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துடைய இலைகள் அனைத்துமே வந்து ஊசி மாதிரி இருக்கும். சோ அந்த மரத்துல மேல கட்டி உன்னை தங்க விட்டுருவாங்க, கால் ரெண்டையும் கட்டியிருப்பாங்க. உடனே ஒரு கம்பி மாதிரி இந்த கிணத்துல தண்ணி அடைக்கிற மாதிரி கீழே போட்டு கைத்த போட்டு எழுப்பான். உன்னுடைய உடல் அப்படியே மரத்துல பார்த்து மேல போகும், இந்த மரத்துல உள்ள ஊசி போன்ற இலைகள் உன்னுடைய உடல்ல குத்தும். உடனே மீண்டும் கீழே இறைக்கிறோம். எதுக்குப்பா அப்படி செய்யறீங்க, வெள்ளூர்ல செஞ்சிடல, செஞ்சியா செய்யலையா? உடனே வலிக்குமா, வலிக்குதா, மறு எழுப்பான். இந்த மாதிரிலாம் நரகங்கள் இருக்கு. இது மாதிரி மரத்தை தலகுப்புற கட்டி தொங்க விட்டுருக்கோம். உடனே இவர் தண்ணியை ஒவ்வொரு இலைக்கா போய் ஊத்திட்டு இருப்பார். அவர் கேட்பார், திருமலை ஆழ்வார் கேட்பார், எதுக்காக இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. பையாழ்வார்ட்ட கேட்கும் போது பையாழ்வார் சொல்வார், பகவானை அடையக்கூடிய முறை இது கிடையாது, பக்தி செய்யக்கூடிய முறை இது கிடையாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், மரத்துடைய வேருக்கு தண்ணி ஊத்தும் போது இலைக்கு தானாலே தண்ணி போகுது. அதுபோல உலகத்துல பலவிதமான தெய்வங்கள் இருக்கலாம், பலவிதமான தேவர்கள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஆணி வேர் கிருஷ்ணர் விஷ்ணு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இரண்டாவது விஷயம், நீ சந்தோஷம் அடையணும்னா அந்த மரத்துடைய வேருக்கு வந்து தண்ணி ஊற்றணும். இதே விஷயத்தை தான் ஸ்ரீமத் பாகவத்தில் அதே தான் சுலோகமா சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு மூல நிச்சயன மூலத்துல வேர்ல போய் தண்ணி ஊற்று. இந்த வேர் வந்து யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதுக்கூட அவர் விஷ்ணு பக்தரா மாறி கடைசியில் அவர் வந்து அதை பாசுரமாக எழுதினார். சமணம் கற்றோம் சாக்கியம் கற்றோம், பாக்கியத்தால் செங்கட்கரையானை கைகொண்டோம் தீவின்றோம் நின்றோம் ஆனந்தித்தோம் எழுதினார். சமணம் கற்றேன், சாக்கியத்தை கற்று பார்த்தேன், சிவபெருமான் எழுதிய எல்லா விதமான 18 ஆகங்களையும் படிச்சு பார்த்தேன், ஆத்மாவுக்கு இன்பம் கிடைக்கல. பாக்கியத்தால் வைஷ்ணவருடைய கருணையால் செங்கட்கரியானை அப்படின்னா என்ன இருக்கும், செம்மையான கண்களுடையவன், அதே நேரத்தில் கருநீல நிறமுடையவன் விஷ்ணுடைய கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்களை வந்து பற்றினேன்,
பக்தி செய்தேன், தீதிலேன், எல்லா விதமான தீங்கிலிருந்து விடுபட்டேன், ஆனந்தித்தேன்,